ஓம் சாந்தி. 2/1/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் பாகம் மிக சரியானது. அவர் தனக்குரிய நேரத்தில் வருகிறார். இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அவர் வந்ததின் அடையாளமாகிய சிவராத்திரியை மிகவும் விமரிசையாக கொண்டாடுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் விகர்மம் முழுமையாக அழிந்து போவது கிடையாது? பதில்: யாருடைய யோகா சரியாக இல்லையோ, தந்தையின் நினைவு இருப்பதில்லையோ, அவர்களது விகர்மம் விநாசம் ஆவது கிடையாது. யோக யுக்தாக இல்லாததால் அந்த அளவிற்கு சத்கதி ஏற்படுவது கிடையாது. பாவங்கள் அப்படியே இருந்து விடுகின்றன. பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. யோகா இல்லையெனில் பேருருவத்தில் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பர். அவ்வாறு ஈர்ப்பவர்களது விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியாது. பாடல்: இன்று அதிகாலையில் யார் வந்தது? ஓம் சாந்தி. அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது? பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகிறார்? சிலர் 3 மணி என்று கூறினர். சிலர் 4 மணி என்று கூறினர். சிலர் சங்கமத்தில் என்று கூறினர். சிலர் 12 மணி என்று கூறினர். பாபா சரியான நேரத்தை கேட்கின்றார். 12 மணியை நீங்கள் அதிகாலை என்று கூற மாட்டீர்கள். 12 மணி முடிந்து 1 வினாடி ஆகிவிட்டது. 1 நிமிடம் ஆகிவிட்டது என்றால் காலை ஆரம்பமாகிவிடுகிறது. இது முழுமையான அதிகாலை நேரம் ஆகும். நாடகத்தில் இவரது பாகம் மிகவும் சரியாக இருக்கிறது. வினாடியும் தாமதம் ஏற்பட முடியாது. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும். 12 மணி ஆகி 1 வினாடி ஆகாத வரை காலை என்று கூறுவது கிடையாது. இது எல்லையற்ற விஷயமாகும். நான் அதிகாலையில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். அயல் நாடுகளில் உள்ளவர்களுக்கு AM PM என்று மிக சரியாக நடக்கின்றது. அவர்களது புத்தி நன்றாக இருக்கிறது. அவர்கள் அந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது, தமோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது. பாரதவாசிகள்தான் 100% சத்தோ பிரதானமாக, பிறகு 100% தமோ பிரதானமாக ஆகின்றனர். ஆக தந்தை மிக சரியாக இருக்கின்றார். அதிகாலை என்றால் 12 மணி ஆகி 1 நிமிடம். வினாடிக்கான கணக்கு பார்ப்பது கிடையாது. வினாடி கடந்து செல்வது தெரிந்து கொள்ள முடிவது கிடையாது. இப்பொழுது இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். உலகம் முற்றிலும் கார் இருளில் இருக்கிறது. துக்கத்தின் பொழுது அனைத்து பக்தர்களும் தந்தையை நினைவு செய்கின்றனர். பதீத பாவனனே வாருங்கள். ஆனால் அவர் யார், எப்பொழுது வருகின்றார் என்று எதையும் அறியவில்லை. மனிதர்களாக இருந்து கொண்டு மிக சரியாக எதையும் அறியாமல் இருக்கின்றனர். ஏனெனில் பதீதமாக தமோ பிரதானமாக இருக்கின்றனர். காமமும் எவ்வளவு தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளையிடுகின்றார், குழந்தைகளே, காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை இப்பொழுது தூய்மையாக ஆகவில்லையெனில் விநாசம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைவீர்கள். நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தூய்மையாக இருங்கள், யோகியாக இருங்கள் என்ற ஸ்லோகனும் எழுதுகிறீர்கள். உண்மையில் ராஜயோகியாக இருங்கள் என்றுதான் எழுத வேண்டும். யோகி என்ற வார்த்தை பொதுவானது. பிரம்மத்திடம் யோகா வைக்கின்றனர், அவர்களும் யோகியாகி விடுகின்றனர். குழந்தைகள் தந்தையிடம், பெண் ஆணிடம் யோகா வைக்கின்றனர், அதாவது நினைவு செய்கின்றனர். ஆனால் உங்களுடையது இது ராஜயோகம் ஆகும். தந்தை ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆகையால் ராஜயோகம் என்று எழுதுவது சரியானது ஆகும். தூய்மையாக மற்றும் ராஜயோகியாக இருங்கள். நாளுக்கு நாள் தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன் என தந்தை கூறுகின்றார். இப்பொழுது சிவ ஜெயந்தியும் வரவிருக்கிறது. சிவ ஜெயந்தியை நீங்கள் மிகவும் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும். சிவ ஜெயந்தியை முன்னிட்டு மிக நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும். யாரிடத்தில் கண்காட்சி படங்கள் உள்ளனவோ அனைவரும் அவரவர்களது சென்டரில் மற்றும் வீட்டில் சிவ ஜெயந்தியை நல்ல முறையில் கொண்டாடுங்கள். மற்றும் கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளலாகிய தந்தை சிவபாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கான வழியை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுங்கள். விளக்குகள் பலவற்றை எரியவிடுங்கள். வீட்டிற்கு வீடு சிவ ஜெயந்தி கொண்டாட வேண்டும். நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா? ஆக ஒவ்வொருவரிடமும் கீதா பாடசாலை இருக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு கீதை படிக்கின்றனர் அல்லவா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் பக்தியில் தீவிரமாக இருப்பர். கீதை படிக்கக்கூடிய குடும்பங்களும் உள்ளன. ஆக வீட்டிலும் சித்திரங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் வந்து மீண்டும் ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எழுத வேண்டும். இந்த சிவ ஜெயந்தி விழாதான் உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும். எப்பொழுது சிவபாபா வருகின்றாரோ அப்பொழுது வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆகிவிடுகின்றது. இந்த விழாவை மிக அதிக விளக்குகளை எரியவிட்டு ஒளிமயமாக்கி கொண்டாடுங்கள். நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாடுகிறீர்கள். இறுதி முடிவு சத்தியுகத்தில்தான் ஏற்படும். அங்கு வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் ஜோதியும் ஏற்றப்பட்டு இருக்கும். இங்கு இருளாக இருக்கிறது. ஆத்மாக்கள் அசுர புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர். அங்கு ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பதால் தெய்வீக புத்தியுடன் இருப்பர். ஆத்மாதான் பதீதமாகவும் ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத நிலையிலிருந்து மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா தூய்மை அடைவதன் மூலம் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். இங்கு ஆத்மா அசுத்தமாக இருப்பதால் சரீரம் மற்றும் உலகம் அசுத்தமானதாக இருக்கிறது. இந்த விஷயங்களை உங்களிலும் மிக சிலர் மட்டுமே யதார்த்தமாக புரிந்திருக்கிறீர்கள். மேலும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் குஷியும் இருக்கும். வரிசை கிரமமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிரகச்சாரமும் இருக்கிறது. சில நேரங்களில் ராகு திசை அமர்ந்து விடும் பொழுது ஆச்சரியப்பட்டு ஞானத்தை ஏற்று பிறகு வெளியே சென்று விடுகின்றனர். குரு திசை மாறி ராகு திசை ஆகிவிடுகிறது. காம விகாரத்தில் சென்று விட்டால் ராகு திசை அமர்ந்து விடும். குத்து சண்டை இருக்கிறது அல்லவா? தாய்மார்களாகிய நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஏனெனில் தாய்மார்கள் வீட்டை பாதுகாப்பவர்கள் ஆவர். குலவி வீட்டை உருவாக்கக்கூடியது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். வீட்டை உருவாக்கக்கூடிய மிக நல்ல கலைஞனாக இருக்கிறது. அதனால்தான் வீட்டை பாதுகாக்கக்கூடியது என்ற பெயர் இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறது, அதுவும் உறுதியான மேஸ்திரி. இரண்டு மூன்று அறைகளை உருவாக்குகிறது. மூன்று நான்கு புழுக்களை எடுத்து வருகிறது. அதுபோன்று நீங்களும் பிராமணிகளாக இருக்கிறீர்கள். ஒன்று இரண்டு பேரை உருவாக்கினாலும், 10-12 பேரை உருவாக்கினாலும், 100 பேரை உருவாக்கினாலும், 500 பேரை உருவாக்கினாலும் சரியே. மண்டபம் கட்டுகிறீர்கள் எனில் இதுவும் வீடு கட்டுவது போன்று ஆகிவிடுகிறது அல்லவா? இதில் அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் பூம் பூம் என்று ஞானம் கூறுகிறீர்கள். பிறகு சிலர் புரிந்து கொண்டு புழுவிலிருந்து பிராமணர்களாக ஆகின்றனர். சிலர் அழுகி விடுகின்றனர். அதாவது இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இல்லை. இந்த தர்மத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் முழுமையான முறையில் டச்சிங் ஏற்படும், அதாவது பதியும். இருப்பினும் நீங்கள் மனிதர்கள் அல்லவா? உங்களது சக்தியானது அவைகளை விட குலவியை விட அதிகமாக இருக்கிறது. 2000 பேர்களுக்கு முன்பும் நீங்கள் சொற்பொழிவு செய்ய முடியும். நாளடைவில் நீங்கள் 4-5000 பேர் உள்ள சபைக்கும் செல்வீர்கள். குலவியை உங்களுடன் ஒப்பிடப்படுகிறது. இன்றைய நாட்களில் சன்னியாசிகளும் வெளிநாடுகளுக்கு சென்று நாம் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்கிறோம் என்றும் கூறுகின்றனர். இன்றைய நாட்களில் தாய்மார்களும் காவி உடை அணிந்து கொண்டு செல்கின்றனர். அயல் நாட்டினரை ஏமாற்றிவிட்டு வருகின்றனர். பாரதத்தின் பழமையான யோகத்தை பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறுகின்றனர். பாரதத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஒருபொழுதும் கூறுவது கிடையாது. நீங்கள் அயல் நாடுகளுக்கு சென்றால் அங்கேயே அமர்ந்து கொண்டு புரிய வைப்பீர்கள். இந்த ராஜயோகம் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களது பிறப்பு சொர்க்கத்தில் ஏற்பட்டுவிடும். இதில் ஆடைகளை மாற்ற வேண்டிய விஷயமே கிடையாது. இங்கேயே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தைதான் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கின்றார். அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். இப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருக்கிறீர்கள். முழு உலகமும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு யுகத்தில் இருக்கின்றனர். எந்த தர்மத்தினரை சந்தித்தாலும் அவர்களிடம் கூறுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். இந்த அளவிற்கு கூறினால் போதும், அதிகம் வேண்டாம். இது மிகவும் எளிதானது. வீட்டுக்கு வீடு செய்தி கொடுத்ததாக உங்களது சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. யாராவது ஒருவர் இறந்து விட்டாலும் அவர் புகார் கொடுத்து விடுவார், எனக்கு யாரும் கூறவில்லை, தந்தை வந்திருக்கின்றார் எனில் முழுவதுமாக முரசு கொட்ட வேண்டும். ஒரு நாள் அனைவருக்கும் தெரிந்துவிடும். சாந்திதாமம் சுகதாமத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். தெய்வீக தர்மம் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது. அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர வேண்டும். ஸ்லோகன் உருவாக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். இப்பொழுது ஆத்மாக்கள் அசுத்தமாக இருக்கின்றன. இப்பொழுது அனைவரையும் தூய்மையாக்கி தந்தை வழிகாட்டியாக இருந்து திரும்பி அழைத்து செல்வார். அனைவரும் அவரவர்களது பிரிவிற்கு சென்று விடுவர். பிறகு தெய்வீக தர்மத்தினர் வரிசை கிரமமாக வருவர். எவ்வளவு எளிதானது! இது புத்தியில் தாரணை ஏற்பட வேண்டும். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. தீமை செய்பவர்களும் மறைந்திருக்க முடியாது. சேவை செய்பவர்களைத்தான் அழைக்கின்றனர். யாரால் சிறிதும் ஞானம் கூற முடியாதோ அவர்களை அழைக்க மாட்டார்கள். அவர்கள் மேலும் பெயரை கெடுத்து விடுவர். இவ்வாறு பி கே இருப்பார்களா என்ன என்று கேட்பர். முழுமையான பதிலளிப்பது கிடையாது. ஆக பெயர் கெட்டுவிடுகிறது அல்லவா? சிவபாபாவின் பெயரை கெடுப்பவர் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இங்கு பாருங்கள், சிலர் கோடீஸ்வரர்களாக இருக்கின்றனர், சிலர் லட்சாதிபதிகளாக இருக்கின்றனர், சிலர் பசியால் இறந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறீர்கள். இவ்வாறு யாசிப்பவர்களும் வந்து இளவரசர்களாக ஆவார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் சொர்க்கத்தின் இளவரசனான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறகு யாசிப்பவராக ஆகின்றார். பிறகு மீண்டும் யாசிப்பதிலிருந்து இளவரசனாக ஆவார். இவர் யாசிப்பவராக இருந்தார் அல்லவா? திரிது அதிகமாகவே சம்பாதித்தார். அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்காகத்தான். இல்லையெனில் உங்களுக்கு எப்படி பாலனை கொடுக்க முடியும்? இந்த விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சிவபாபா வந்துதான் கூறுகின்றார். உண்மையில் இவர், அதாவது பிரம்மா, கிராமத்து சிறுவனாக இருந்தார். பெயர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பது கிடையாது. இது ஆத்மாவின் விஷயமாகும். அதனால்தான் மனிதர்கள் குழப்பமடைந்து விட்டனர். ஆக சிவஜெயந்தி அன்று ஒவ்வொருவரும் வீட்டுக்கு வீடு சித்திரங்களின் மூலம் சேவை செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ராஜ்யம் வினாடியில் அடைவது எப்படி, வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதிவிடுங்கள். எவ்வாறு தீபாவளி நேரங்களில் மனிதர்கள் கடைகளை திறந்து அமர்ந்திருப்பர், நீங்களும் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கடையை திறந்து அமர வேண்டும். உங்களது கடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கடையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் தீபாவளி அன்று திறக்கின்றனர், நீங்கள் சிவ ஜெயந்தி அன்று திறங்கள். சிவபாபா தான் அனைவரின் தீபத்தையும் ஏற்றுகின்றார், உங்களை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். அவர்கள் லக்ஷ்மியிடம் அழியும் செல்வத்தை கேட்கின்றனர். ஆனால் இங்கு உங்களுக்கு ஜெகத்தம்பாவிடம் இருந்து உலக ராஜ்யம் கிடைக்கிறது. இந்த ரகசியத்தை தந்தை புரிய வைக்கின்றார். பாபா எந்த சாஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. நான் ஞானம் நிறைந்தவன் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். ஆம், இந்த குழந்தை மிகவும் நன்றாக சேவை செய்கின்றார், அதனால்தான் நினைவு வருகிறது என்பதை அறிவார். மற்றபடி ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை அறிவேன் என்பது கிடையாது. சில நேரங்களில் இவர் பதீதமானவர் என்பது தெரிந்துவிடுகிறது, வெட்கம் ஏற்படுகிறது, அவர்களது முகம் உற்சாகமற்றதாக ஆகிவிடுகிறது. ஆக பாபாவும் இவரிடம் கேளுங்கள் என்று கூறி அனுப்பி வைக்கிறார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. சிலருக்காக கூறுகிறார், அதற்காக அனைவருக்கும் கூறுவார் என்பது கிடையாது. இவ்வாறு பலர் முகத்தை கருப்பாக்கிக் கொள்கின்றனர். யார் வெளியே செய்வார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டப்படுத்திக் கொள்வர். உண்மை கூறுவதனால் சிறிது நன்மை ஏற்படும், கூறாவிட்டால் மேலும் நஷ்டப்படுத்திக் கொள்வர். பாபா நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார், ஆனால் நான் என்னை கருப்பான முகம் ஆக்கிக் கொள்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே முட்கள் நிறைந்ததாகும், மனித முட்கள் ஆகும். சத்யுகம் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது, மேலும் இது காடாகும். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருகிறேன். முதல் நம்பர் ஸ்ரீ கிருஷ்ணர் கடைசியில் என்ன ஆகிவிடுகிறார் என்பதை பாருங்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர், தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். இவை அனைத்தும் நாடகத்தில் இருக்கிறது. பிறகு சொர்க்கத்தில் இவை எதுவும் இருக்காது. கருத்துகள் நிறைய இருக்கின்றன, குறிப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். வக்கீல்கள் கருத்துக்கான புத்தகம் வைத்துக் கொள்கின்றனர் அல்லவா, மருத்துவர்களும் புத்தகம் வைத்துக் கொள்கின்றனர், அதை பார்த்து மருந்துகளை கொடுக்கின்றனர். ஆக குழந்தைகள் எவ்வளவு நல்ல முறையில் படிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். பாபா நம்பர் ஒன் மந்திரம் கொடுத்திருக்கின்றார், மன்மனாபவ. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர், ஆனால் சிவபாபா என்ன செய்தார்? அவசியம் சொர்க்க ஆஸ்தி கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்து 5000 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. சொர்க்கத்திலிருந்து நரகம், நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆகும். தந்தை புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, யோக யுக்த ஆகின்ற பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யோகா சரியாக இல்லை, தந்தையின் நினைவு இல்லையெனில் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது, விக்கர்மமும் விநாசம் ஆகாது. யோக யுக்த ஆகாமல் உயர்ந்த சத்கதியும் ஏற்படுவது கிடையாது, பாவங்கள் அப்படியே இருந்து விடுகிறது, பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. பலருக்கு யோகா முற்றிலும் இருப்பதே கிடையாது, பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றனர். அவர்களது நினைவே வந்து கொண்டிருப்பதால் விக்கர்மம் எப்படி அழியும்? தந்தை கூறுகிறார், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், சிவ ஜெயந்தியின் பொழுது அழிவற்ற ஞான ரத்தினத்தின் கடை திறந்து சேவை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆக்கி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். சத்தியமான தந்தையிடம் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். எந்த பாவ காரியமும் செய்துவிட்டு மறைக்க கூடாது. எந்த பாவமும் இருந்துவிடாத அளவிற்கு யோக யுக்தாக இருக்க வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ள கூடாது. வரதானம், நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான சிரேஷ்ட தியாகி ஆகுங்கள். சம்பந்தத்தின் தியாகம் வைபவத்தின் தியாகம் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் சங்கல்பத்திலும் மற்றவர்களை முன்னே வைக்கும் பாவனை உடையவர் என்றால் தான் என்ற நிலையை நீக்கிவிடுவதாகும். முதலில் தாங்கள், இதுவே உயர்ந்த தியாகமாகும். இதுவே தான் என்ற உணர்வை விளக்குவதாகும். எப்படி பிரம்மா பாபா சதா குழந்தைகளை முன்னே வைத்தார், நான் முன்னே இருப்பேன் என்பதிலும் தியாகியாக இருந்தார். இந்த தியாகத்தின் காரணத்தினால் அனைவரை காட்டிலும் முன்னே, அதாவது நம்பர் ஒன்னில் செல்லும் பலன் கிடைத்தது. எனவே பாபாவை பின்பற்றுங்கள். ஸ்லோகன்: மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும். ஓம் சாந்தி.